بسم الله الرحمن الرحيم.
நான்காவது முறையை பாருங்க. நான்காவது முறை எப்படி என்று சொன்னால், அதாவது எதிரிகள் கிபிலாவுடைய திசையில் இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க, எதிரிகள் கிபிலாவுடைய திசையில் இருக்கிறார்கள். எதிரிகள் கிபிலாவுடைய திசையில், இப்ப நாம் சொன்ன முறைகள் எல்லாம் எதிரிகள் கிபிலாவுடைய திசையில் இல்ல, எதிரான திசையில் இருக்கிறாங்க. இப்ப இந்த நான்காவது முறை நீங்க எடுத்தீங்கன்னா, எதிரிகள் கிபிலாவுடைய திசையில் இருக்கிறார்கள். இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது மொத்த படையும் தொழுகையில் ஈடுபடும். மொத்த படையும் என்ன செய்வாங்க? தொழுகையில் இருப்பாங்க. எதிரிகள் கிபிலா திசையில் இருந்தா, இதுல நீங்க என்ன கவனிக்கணும் சொன்னால், இமாமோடு சேர்ந்து அவர்கள் நிலை நிற்பார்கள், இமாமோடு சேர்ந்து ருக்கு செய்வார்கள். ஆனால் இமாமோடு சேர்ந்து அனைவரும் சுஜூத் செய்ய மாட்டார்கள். இமாமோடு சேர்ந்து முன் சஃபில் இருக்கக்கூடியவர்கள் சுஜூத் செய்வார்கள். இமாமோட முதல் சஃபில் இருக்கக்கூடிய என்ன செய்வாங்க? சுஜூத் செய்வார்கள். பின்னால் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் நிலையிலே நிற்பார்கள். பாதுகாப்புக்கு அவங்க ஈடுபடுவாங்க, பாதுகாப்புல இருப்பாங்க, பாதுகாப்பு பணியில் அவர்கள் இருப்பார்கள். அப்ப இவர்கள் இமாமோடு சேர்ந்து இரண்டு சுஜூதுகளை செய்து விடுவார்கள். இரண்டு சுஜூதுகளை செய்து எழுந்தவுடன் பின்னால் சுஜூத் செய்யாமல் இருந்தவங்க என்ன செய்வாங்க? ரெண்டு சுஜூதுகளை செய்வார்கள். ரெண்டு சுஜூதுகளை செய்துவிட்டு இரண்டாவது சஃபில் உள்ளவங்க முதல் சஃபுக்கு வருவாங்க. முதல் சஃபில் ஒருவர்கள் என்ன செய்வாங்க? இரண்டாவது சஃபுக்கு போவார்கள், மாறுவார்கள். அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, இரண்டாவது ரகாத்து என்ன நடக்கும் சொன்னா, இரண்டாவது ரகாத்திலும் அனைவருமாக இமாமோடு நிலையில் நிற்பார்கள், ருக்கு செய்வார்கள். சுஜூதுல யாருமா? முதல் சஃபில் உள்ளவங்க மட்டும் இமாமோடு சுஜூத் செய்வாங்க. முதல் சஃபில் உள்ளவங்க மட்டும் இமாமோடு சுஜூத் செய்வார்கள். அவர்கள் சுஜூதிலிருந்து அமர்ந்ததன் பிறகு, இரண்டாவது ரகாத்து இல்லையா, அமர்ந்தது பிறகு பின்னால் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? சுஜூத் செய்யாதவர்கள் சுஜூத் செய்வார்கள். சுஜூத் செய்த பிறகு அனைவருமாக இமாமோடு சேர்ந்து சலாம் கொடுப்பார்கள். இது நான்காவது முறை. இந்த முறைக்கு ஆதாரமாக முஸ்லீம்ல 1983 செய்தி, ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, கஸவுனா மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌமம் மின் ஜுஹைனா, ஜுஹைனா என்ற அந்த ஒரு கோத்திரத்தார், ஒரு கூட்டத்தாரோடு நாம் போரில் ஈடுபட்டோம். ஃபகாதலுனா கிதாலன் ஷதீதா, அதுக்கு ஒரு கடுமையான போராக இருந்தது. அது மிக ஒரு கடுமையான போராக இருந்தது. அந்த போர்ல தான் அவர்கள் சொன்னார்கள், இவங்க தொழுகை நேரம் வரும் வரைக்கும் காத்திருந்து தொழ ஆரம்பித்த உடனே கடுமையாக தாக்குவோம் என்று சொன்னார்கள். இவர்களுக்கு தொழுகை அவருடைய பிள்ளைகளை விட விருப்பத்துக்குரியது. அங்கதான் சொல்றாங்க, இந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்புகிறான். அனுப்பி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வகை அறிவிக்கப்படுது, இப்படி அவர்கள் தருணத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள், எனவே நீங்க மொத்தமாக என்ன செய்யக்கூடாது, அனைவரும் தொழுகையில் நிற்கக்கூடாது என்று. அசருடைய தொழுகை நான் இப்ப சொன்ன மாதிரி அங்க நடத்தப்படுது. அசருடைய தொழுகை என்ன செய்ய சொல்லாங்க, நான் இப்போ சொன்ன இந்த முறையில் என்ன செய்யப்படுது, அசருடைய தொழுகை நடத்தப்பட்டது என்பதற்கு நீங்க இந்த முஸ்லீமுடைய செய்தியை படிச்சீங்கன்னு சொன்னா அதுல உங்களுக்கு அந்த தெளிவு கிடைக்கும். இது நான்காவது முறை. ஐந்தாவது முறை நீங்க எடுத்து பாருங்க. ஐந்தாவது முறை எப்படி என்று சொன்னால், அதாவது எதிரிகள் கிபிலாவுக்கு நேரெதிரான திசையில் இருக்கிறார்கள், கிபிலாவுக்கு நேரெதிரான திசையில் இருப்பார்கள். இந்த நேரத்தில் எப்படி தொழுகை இமாம் நடத்துவார், இந்த போர் முனையில் எப்படி நடத்துவார் சொன்னா, இந்த நேரத்தில் படையின் ஒரு பகுதி இமாமோடு என்ன செய்வார்கள், தொழுகையில இருப்பார்கள். அந்த பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர்களும் என்ன செய்வாங்க, தக்பீர் கட்டுவாங்க, தொழுகைக்குள்ள வந்துருவாங்க, தக்பீர் கட்டுவாங்க, தொழுகைக்குள்ள வந்துருவார்கள். ஆனா நிலையிலே தான் இருப்பாங்க, என்ன செய்வாங்க, நிலையிலே பாதுகாப்பு பணியில் இருப்பாங்க, ஆனா தக்பீர் கட்டி தொழுகையில் இருப்பாங்க. இந்த நேரத்தில் வல்லதீன மஅல் இமாம், இமாமோடு உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஒரு ரக்காத்தை தொழுவார்கள். ஒரு ரக்காத்தை தொழுதுட்டு அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அவர்கள் போய்விடுவார்கள். அதுக்கு பிறகு அந்த தக்பீரை கட்டி தொழுகையில் இருந்தவங்க என்ன செய்வாங்க, திரும்ப தக்பீர் கட்ட மாட்டாங்க, அப்படி வந்து என்ன செய்வாங்க, இமாமோடு வந்து சேருவார்கள். இமாமோடு வந்து சேர்ந்து என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஒரு ரக்காத்தை தொழுவார்கள். இமாமோடு சேர்ந்து என்ன செய்வாங்கடா, ஒரு ரக்காத்தை தொழுவாங்க. இமாம் என்ன செய்வாருண்டா, அத்தகையாத்திலே அமர்ந்திருப்பாரு. இவர்கள் வந்து என்ன செய்வாங்கண்டா, இரண்டாவது ரக்காத்தை தொழுவார்கள். இரண்டாவது ரக்காத்தை தொழுது இவர்கள் இமாமோடு என்ன செய்வாங்க, அத்தகையாத்தில் இருப்பாங்க. அந்த ஒரு ரக்காத்தை தொழுது விட்டு சென்றார்களே, அவர்களும் வந்து என்ன செய்வாங்கண்டா, இந்த ஜமாத்திலே சேர்ந்து ஒரு ரக்காத்த தொழுவார்கள். தொழுதுவிட்டு அனைவருமாக சேர்ந்து சலாம் கொடுப்பாங்க. அனைவருமா ரெண்டு சாராரும் சேர்ந்து என்ன செய்வாங்க, இமாமோட சலாம் கொடுப்பாங்க. அதான் வித்தியாசம். அந்த இரண்டு சாராரும் சேர்ந்து இமாமோடு சலாம் கொடுப்பார்கள்.
الصورة الخامسة لصلاة الخوف فيكبر الإمام ويكبر الجميع ولكن نصف الجيش خلف الإمام في اتجاه القبلة ونصف الآخر في خلاف اتجاه القبلة ولكن وجوههم إلى العدو اتجاه العدو وجه العدو. إذن الآن يصلي فقط مع الإمام نصف الجيش ركعة كاملة ونصف الآخر كبر تكبير الإحرام ولكن في خلاف أو في غير اتجاه القبلة. الآن سينهي الإمام ينهي ركعتين كاملة مع نصف الجيش ثم ينصرف نصف الجيش وهم في الصلاة لا يتكلمون مع بعض وإنما كأنهم في صلاة يذهبون إلى من كان في وجه العدو ويأتي من كان في وجه العدو إلى خلف الإمام ويدخل في الصلاة. هو طبعا دخلوا في الصلاة كانوا داخلين من قبل قد كبروا تكبير الإحرام ولكن هناك منهم من أخطأ ورفع يديه مرة ثانية. فالأصل أنه لا يرفع يديه. لماذا؟ لأنه قد كبر تكبير الإحرام هو في وجه العدو. فالآن إمام سيصلي معهم ركعة كاملة. طبعا يختلف أو تختلف صور صلاة الخوف من صفة إلى أخرى يعني حسب شدة الخوف أو خفته. فالآن في هذه الصورة الخوف خفيف ولهذا سيدخل من كان في وجه العدو ويدخل مع الإمام ويصلي صلاة كاملة ويسلمه الإمام. الآن أنهى الإمام الركعتين، من خلفه الآن سينهي الركعة الثانية ومن في وجه العدو سيدخلون الآن في الصلاة وينهون لأنفسهم الركعة الثانية لأنهم قد صلوا الركعة الأولى. الآن عندما يجلسون سيأتي الذين في وجه العدو ويدخلون الصلاة. إذن في هذه الصورة الخوف خفيف. هناك قلت من يخطئ ويرفع يديه بالتكبيرة ولكنهم في صلاة يخطئون. الآن سيسلم الإمام بالطائفتين جميعا فكل واحد قد أنهى لنفسه ركعتين. نعم.
இதற்கு ஆதாரமாக முஸ்லிமுடைய 1984 செய்தி, சாலிஹ் இப்னு ஹவ்வாத் இப்னு ஜுபைர் என்ற நபித்தோழர் வழியாக வரக்கூடிய செய்தி இதற்கு ஆதாரமாக இருக்கிறது. ஆறாவது முறை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆறாவது முறை என்பது அதாவது கடுமையான போர், உக்கிரமான நிலை, அதே போன்று பயங்கரமான சூழல், ஷித்தத்துல் ஹவுஃப், கடுமையான ஒரு அச்ச சூழல், அச்ச நிலை. இந்த நிலையில தொழுகை எப்படி தொழ வேண்டும் என்பதை பார்த்தீங்கன்னு சொன்னா இமாம் இருக்கிறாரே, இமாம் வந்து என்ன செய்வார் என்றா இரண்டு ரக்காத் தான் தொழுவாரு. இரண்டு ரக்காத் என்ன செய்வார் இமாம், அதுல தொழுவிப்பாரு. அந்த படையுடைய ஒரு பகுதி வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா இமாமோட ஒரு ரக்காத் தொழுது விட்டு சலாம் கொடுப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து போர் உக்கிரமான நிலை, ஒரு கடுமையான அச்ச சூழல். இந்த நிலையில ரெண்டு ரக்காத் தொழ மாட்டாங்க, இமாம் ரெண்டு ரக்காத் தொழுவாரு. ஆனா பின்னால தொழக்கூடியவங்க ஒரு ரக்காத் தொழுது சலாம் கொடுத்துருவாங்க, ஒரு ரக்காத் தொழுது விட்டு சலாம் கொடுப்பார்கள். சலாம் கொடுத்து அவங்க பாதுகாப்பு போயிடுவாங்க. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டவர்கள் தொழாதவர்கள் வந்து இமாமோடு சேருவாங்க, இமாம் ரெண்டாவது ரக்காத் தொழுவிப்பாரு, அதுல வந்து சேர்ந்து அவங்க ஒரு ரக்காத் தொழுது என்ன செய்வாங்க இமாமோடு சேர்ந்து சலாம் கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு அச்சம், ஒரு கூடுதலாக ஒரு அச்ச சூழல் இருந்தால் இந்த தொழுகை முறை.
الصورة السادسة لصلاة الخوف، وهذا إذا كان الخوف شديدا، يصلي الإمام لنفسه ركعتين وتصلي كل طائفة معه ركعة فقط واحدة، ركعة واحدة وتسلم، هذا إذا كان الخوف شديد. وهناك أثر ابن عباس ذكرناه وهو قوله رضي الله عنه: فرض الله جل وعلا الصلاة على نبيكم صلى الله عليه وسلم في الحضر أربعا، وفي السفر ركعتين، وفي الخوف ركعة. هذا إذا كان في حال الخوف شديد، ويعني يوشك أنه يهجم العدو إلى معسكر المسلمين، فيصلي الإمام لنفسه ركعتين يستوي قائما، ثم تنهي من خلفه شطر الجيش، ينهي الركعة يسلم انتهى، الرباعية تصبح ركعة واحدة، هذا في حال اشتداد الخوف. سينصرفون الآن وأنهوا لأنفسهم الصلاة كاملة إلى إخوانهم الذين في وجه العدو، ويأتي إخوانهم ويصلون خلف الإمام، كذلك يصلي الإمام بهم ركعة، فيكون الإمام ركعتان ويسلم، ولكل طائفة ركعة واحدة وتسلم. إذن هذه هي الصورة السادسة لصلاة الخوف.
இதற்கு ஆதாரமாக முஸ்லீம்ல 1607 செய்தி, அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி: ஃபரலல்லாஹு ஸலாத் அலா லிஸான் நபிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஹவரி அர்பஆ. அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த நாவினால் தொழுகை கடமையாக்கினான். ஊரில் உள்ளவர்களுக்கு 4 ரகாத்துகளாகவும், பிரயாணத்திலே உள்ளவர்களுக்கு 2 ரகாத்துகளாகவும், போர் முனையில் அச்ச சூழலிலே 1 ரகாத்தாகவும் என்று வரக்கூடிய செய்தி. இந்த ஹதீஸ் தான் இதுக்கு ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள். எனவே ஒரு அச்சம் கூடுதலான சூழல் என்று சொன்னா, இமாம் என்ன செய்வாரு, 2 ரகாத் தொழுதாலும் படை வீரர்கள் 1 ரகாத் தொழுது சலாம் கொடுப்பாங்க. இது 6வது முறை. 7வது முறை என்ன சொன்னா, மகரிப் தொழுகையுடைய முறை. நல்லா கவனிங்க, மகரிப் தொழுகையுடைய முறை. இந்த முறை எப்படி என்று சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, அதாவது மகரிபுடைய தொழுகையில படையுடைய ஒரு பகுதி பாதுகாப்புல ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற போது, ஒரு பகுதி என்ன செய்வாங்க, இமாமோடு தொழுகையில வந்து தொழுவாங்க. இந்த தொழுகையில் எப்படின்னு சொன்னா, 2 ரக்காத்துகள் இமாம் என்ன செய்வார், 2 ரக்காத்துகள் இமாமோடு சேர்ந்து தொழுவாங்க. 3வது ரக்காத்துல இமாம் நிலையில இருப்பாரு. இமாம் என்ன செய்வாரு, நிலையில இருப்பாரு. இவங்க பின்னால தொழக்கூடியவங்க 3வது ரக்காத்து அவங்க தொழுது சலாம் கொடுத்து விட்டு சென்று விடுவார்கள். இதுல இமாம் சப்தமாகத்தான் முதல் 2 ரக்காத்துல ஓதுவார். ஏன்னா மகரிபுடைய தொழுகை சப்தமாக ஓதப்படுகின்ற தொழுகை. அப்ப என்ன செய்வாரு, இமாம் 3வது ரக்காத்துல நிலையில இருப்பார். இவங்க பின்னால தொழக்கூடியவங்க 3வது ரக்காத்தை தனியாக தொழுது சலாம் கொடுத்து விட்டு சென்று விடுவார்கள். பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் வருவார்கள். அவர்கள் வந்து இமாம் எதிர்பார்த்திருக்கிறாரா இல்லையா, 3வது ரக்காத்துல இமாமோடு சேருவாங்க. இமாமோடு என்ன செய்வாங்க, 1 ரக்காத்து தொழுவாங்க. இமாமோடு 1 ரக்காத்து தொழுவார்கள். இமாமோடு 1 ரக்காத்து தொழுததன் பிறகு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவர்கள் மற்ற 2 ரக்காத்துகளையும் அவர்கள் எழும்பி தொழுவார்கள், தனியாக தொழுவார்கள். இமாம் அவர்கள் எதிர்பார்த்து இருப்பாரு, அவர்களோடு சேர்ந்து இமாம் சலாம் கொடுப்பார். இது மகரிபுடைய தொழுகையுடைய முறை. மகரிப் என்ன செய்யப்பட மாட்டாது, அந்த அச்ச சூழலிலும் சுருக்கப்பட மாட்டாது. ஆனா நான் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கடுமையான நிலை என்று சொன்னா விதிவிலக்கு வரும். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த இதை கொஞ்சம் எடுத்து பாருங்க, சுபஹானல்லாஹ், கொஞ்சம் உங்களோட சிந்தனை கொஞ்சம் எடுங்க, இந்த விஷயங்களை எடுத்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளோ ஒரு அச்சுறுத்தலான அச்ச சூழல்ல கூட, எதிரிகள் எப்போது அவகாசம் கிடைக்கும் தாக்குவதற்கென்ற நிலையில கூட, அதற்கு சந்தர்ப்பங்கள் அவகாசங்களை எதிர்பார்த்திருக்கக்கூடிய நேரத்தில் கூட இந்த தொழுகை ஜமாத்தாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்படுதுன்னு சொன்னா, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சுபஹானல்லாஹ், இன்று எமது தொழுகையுடைய நிலைகள், இன்று எமது தொழுகையுடைய நிலைகள் எடுத்து பாருங்க. ஜமாத் எந்த காரணம் இல்லாமல் விடப்படக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். இது ஜமாத்தோட தொழ வேண்டும். இங்க என்ன பாருங்க, இந்த தொழுகை முறையில் என்னது, கூட்டாக நிறைவேற்றப்பட வேண்டும், ஜமாத்தாக நிறைவேற்ற வேண்டும் என்ற முக்கியத்துவம். அந்த அச்சமான சூழல கூட, எதிரிகள் எந்த நேரத்தில் எந்த நொடியில் தாக்குவார்கள் என்ற அச்ச நிலையில் கூட இவ்வளவு வலியுறுத்தப்படுதண்டா. என் அருமையான சகோதரர்களை, நாம் கொஞ்சம் உறுதி எடுக்க வேண்டும். எந்த விஷயத்தில், ஜமாத் தொழுகையை நான் கூட்டாக நிறைவேற்றும் விஷயத்தில் நான் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும், ஜமாத்தாக தொழுகும் விஷயத்தில் நான் ஒரு உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் அந்த வீடுகளை எரிப்பதற்கு விரும்பினார்கள். அந்த மக்கள் அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய நிலையில், அந்த வீட்டில் பெண்கள் பிள்ளைகள் இல்லை என்று சொன்னா அதை செஞ்சிருப்பாங்க. அருமையான சகோதரர்கள், அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி அந்த எனது உள்ளம் அதை விரும்புது என்று சொல்றாங்க. ஜமாத்துக்கு வராம வீட்டில் தொழுகிறார்களா இல்லையா, அந்த வீடுகளை எரித்து விடுவதற்கு என் மனம் விரும்புகிறது என்று சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதுல இன்னொரு சட்டம் நீங்க புரிஞ்சு கொள்ளணும். என்ன சட்டம், இப்ப போர் நடந்து கொண்டிருக்குது, போருடைய சூழல், போருடைய நிலை இப்படி எல்லாம் நின்றெல்லாம் தொழ முடியாத நிலை, இப்ப என்ன சொல்லுது மார்க்கம் என்று பாத்தீங்கன்னா, நீங்க சூரத்துல் பக்ராவுடைய 239 வசனத்தை நீங்க படிச்சு பார்க்கலாம். ஃபைன் ஹிஃப்தும் ஃபரிஜாலன் அவ் ருக்பானன் ஃபைதா அமின்தும் ஃபதுகுருல்லாஹ கமா அல்லமக்கும் மாலம் தகூனு தஅலமூன். அதாவது பகைவர்களையோ அல்லது வேற ஏதும் அச்சுறுத்தல்கள் கொண்டு நீங்கள் ஒரு பயப்படக்கூடிய நிலை இருந்தால் நீங்கள் நடந்த நிலையில் தொழலாம், நடந்து கொண்டே செய்யலாம், தொழலாம். நீங்கள் சவாரி செய்த நிலையில், வாகனத்தில் சவாரி செய்த நிலையில், பயணித்த நிலையில் நீங்கள் தொழலாம் என்று மார்க்கம் சொல்லுது. அந்த அளவுக்கு சட்டம் சொல்லுது மார்க்கம். நீங்க என்னது, நின்றுதான் தொழ முடியாது என்று சொன்னால் நீங்கள் நடந்த நிலையிலே, வாகனத்திலே அமர்ந்த நிலையில் நீங்கள் தொழலாம் என்று குர்ஆன் சொல்லுது. புகாரிலும் நீங்க 943 செய்தி எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்யக்கூடிய செய்தியில் என்ன வருது என்று சொன்னால், அதாவது எதிரிகள் வந்து கலந்து விட்டால், எதிரிகளோடு போர் முனையில் கலந்து விடுகின்ற போது சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, அப்படியே தொழுவாங்க, அப்படியே என்ன செய்வார்கள், தொழுவார்கள். எதிரிகள் கடுமையாக அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அமர்ந்த நிலையில், வாகனத்தில் அமர்ந்த நிலையிலோ அல்லது நடந்த நிலையிலோ என்ன செய்வாங்க, தொழுவாங்க, விடமாட்டாங்க தொழுகை. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, சுபஹானல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு இபாதத், நறுமை சகோதரர்கள், இந்த உன்னதமான சமுதாயம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு இபாதத்தை நாங்கள் என்ன செய்யறோம், பால்படுத்திக் கொண்டு நிற்கிறோம் சொன்னா, அல்லாஹை மறுமையில சந்திக்கும் போது அல்லாஹ் கேட்பானா இல்லையா, நினைச்சு பாருங்க. இந்த உன்னதமான சமுதாயம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு இபாதத்தை நீங்க பால்படுத்தீங்களே அப்பா, நீங்க இவ்வளவு பால்படுத்தி விட்டீர்களே என்று அல்லாஹ் கேட்பானா இல்லையா. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான சட்டத்திட்டங்கள், இதுல கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு முறை என்று சொன்னா, இப்ப நாங்க வாழக்கூடிய காலத்துல இந்த போருடைய முறைகள் எல்லாம் வித்தியாசமானது. அன்று போருடைய முறை என்பது, அதாவது எதிரியை நேருக்கு நேராக வாளை கொண்டு சந்தித்த ஒரு போருடைய முறை இருந்தது. இன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, போருடைய முறை என்பதெல்லாம் என்னது, வித்தியாசமாக இருக்கிறது. இது போர் மட்டுமல்ல, அச்ச சூழல்கள் எப்படியும் ஏற்படலாம். அச்ச சூழல் இருக்குதா இல்லையா, அச்ச சூழல் என்பது பல விதத்தில் வரலாம். சில ஊர்களில் கலவரங்கள் நிலைகள் உருவாகலாம், அந்த மாதிரி அச்ச நிலைகள் உருவாகலாம். அப்படியான நிலைகளில் இந்த தொழுகையுடைய முறைகள், இந்த சட்டம் அங்கெல்லாம் வரும். இந்த அச்ச சூழல் நீங்க நினைச்சு கூடாது, போர்க்காலத்தில் மட்டும் என்பது அல்ல. எப்படி வந்து உதாரணத்துக்கு என்னது, எரிந்து கொண்டிருக்குது, ஃபயர் ஆகி கொண்டிருக்குது, ஒரு அச்சமான நிலை, இப்படியான நேரங்கள், இப்படி பல முறை பல இடங்கள்ல அச்சமான சூழல் எங்கெல்லாம் உருவாகுதோ அங்கெல்லாம் இந்த சட்டங்கள் மார்க்கம் என்னது, இந்த சலுகைகளை தருது. என்ன சொல்லுது, நீங்க தொழுகை விடக்கூடாது என்று சொல்லுது. அதானே, நீங்க தொழுகை விடக்கூடாது, அதுதான் சொல்லுது மார்க்கம். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அந்த அடிப்படையில், அப்ப இப்ப வந்து நவீன இந்த போர் முறைகள் இருக்கக்கூடிய காலத்தில் இதை பற்றி யார்கிட்ட கேட்க, அதாவது ஷேக் சாலி அல் உசைமின் ரஹிமுல்லாவிடத்தில் கேட்கப்பட்ட போது அவர்கள் இதற்கு ஒரு பதிலை சொல்கிறார்கள். அதாவது அவர்கள் சொல்கிறார்கள், இதா தாத் வரூரத்து இல சலாத்தி ஃபி வக்தின் யஹாஹு ஃபிஹி மின் அது. அதாவது இந்த அச்சமான சூழலில், இப்படி போர் முனைகளில் தொழுகையுடைய நிலை ஏற்படும் என்று சொன்னால், இந்த ஹதீஸ்களில் சொல்லப்பட்ட இந்த முறைகள் எல்லாம் செயல்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படுமாக இருந்தால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனம் ஃபத்தகுல்லாஹ மஸ்தத்அதும், நீங்கள் முடிந்தவரை அல்லாஹுவை அஞ்சுங்கள், பயப்படுங்கள் என்ற குர்ஆனுடைய வசனத்தை அவர்கள், அந்த அறிஞர் அவர்கள் ஷேக் சாலிஹ் உஸ்மான் ரஹிமுல்லாஹ் அவர்கள் அந்த வசனத்தை ஆதாரமாக முன்வைத்து சொல்கிறார்கள். அவருக்கு எப்படி அந்த தொழுகை முறையை செய்ய முடியுமோ அப்படி தொழலாம். அவங்க கூட்டாக அஞ்சு பேர் சேர்ந்து தொழ முடியுமா? தொழலாம். அப்படி தொழ முடியாது, தனியாக தொழ முடியுமா? அப்படி தொழலாம், தொழுது கொள்ளலாம். அவங்க தொழ வேண்டும். எனவே இப்ப நாங்க செய்யக்கூடாது. அப்ப இந்த இப்ப உள்ள போர் முறைகளுடைய முறை எப்படி இருக்குதோ, அந்த சூழல் எப்படி இருக்குதோ, அதை வைத்து இந்த தொழுகையுடைய முறைகள் என்ன செய்யப்படும், வித்தியாசப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த தொழுகை என்பது நபி அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து நூறு என்று சொன்னார்கள். தொழுகை என்பது பிரகாசம். தொழுகை என்பது என்ன? பிரகாசம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கபர் என்ற அந்த வாழ்வு, அந்த மண்ணறையில கொண்டு போய் வைக்கப்படுவோம், அங்கு இருள் தான் இருக்கும். அங்க பிரகாசம் இருக்குமா? பிரகாசம் இருக்காது, அது இருள் இல்லையா? அது துல்ம, இருள் தான் அங்கு இருக்கும். அப்ப அந்த இருளுக்கு எது நமக்கு பிரகாசம் தரும் என்றால், நமது இபாதத்துகள், நமது வணக்க வழிபாடுகள், நமது தொழுகை, ஏனைய இபாதத்துகள், வணக்கங்கள், சுபஹானல்லாஹ், அந்த இபாதத்துகள் தான் நமக்கு பிரகாசத்தை தரும். அதே போன்று நமது வாழ்வில் நமது உள்ளத்துக்கு பிரகாசம் தேவை, நமது வீட்டுக்கு பிரகாசம் தேவை, நமது குடும்பத்துக்கு பிரகாசம் தேவை, அதற்கெல்லாம் பிரகாசம் தரக்கூடியது இந்த தொழுகை. நறுமையான சகோதரர்களே, அப்ப இப்படி பிரகாசம் தரக்கூடியது மறுமை. அல்லாஹு தஆலா சொல்கிறான், மறுமையுடைய நாளில் முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் என்ன செய்வார்களாம், எங்களுக்கு கொஞ்சம் பிரகாசம் தர மாட்டீர்களா என்று கேட்பார்களாம். யார்கிட்ட? மூமின்களிடம். எங்களுக்கு உங்களுடைய பிரகாசத்திலிருந்து கொஞ்சம் தரமாட்டீர்களா என்று கேட்பார்கள். பிரகாசம் அவர்களுக்கு கிடையாது. மூமின்களுக்கு பிரகாசம் எதன் மூலம் கிடைக்கும்? இந்த இபாதத்துகள், தொழுகை, மற்ற வணக்கங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த பிரகாசத்தை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண படுக்கையில இருக்கிறார்கள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அந்த வேதனையில இருக்கிறார்கள். அவனோட வேதனை எந்த அளவுக்கு அகோரமாக இருக்குதுன்னு சொன்னா, அந்த வேதனையை தாங்க முடியாமல் தன்னுடைய கைகளை எல்லாம் என்ன செய்யறாங்க, ஒரு தண்ணீர் பாத்திரத்தில் போடுறாங்க, ஒரு ஈர புடவை எடுத்து என்ன செய்யறாங்க, தனது நெற்றியில வைத்துக் கொள்கிறார்கள். இவ்வளவு வேதனை அங்க இருக்குது. அந்த நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அஸல்லன் நாஸ், மக்கள் தொழுகை நிறைவேற்றி விட்டார்களா? எதுக்கு முக்கியத்துவம் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வேதனையில கூட மக்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள், உங்களை எதிர்பார்த்து இருக்கிறார்கள். அப்ப ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொண்டு வர சொல்றாங்க, கொண்டு வரப்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் உது செய்கிறார்கள், ஆனால் நோயுடைய வேதனை அப்படியே மயக்கம் போட்டு விடுகிறார்கள், மயக்கம் ஏற்பட்டு விடுகிறது. மயக்கத்திலிருந்து மறுபடியும் விழிக்கிறார்கள். முதல் கேள்வி, அஸல்லன் நாஸ், மக்கள் தொழுது விட்டார்களா கேட்கிறார்கள், மக்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள், மறுபடியும் உது செய்கிறார்கள், மயக்கம் போடுகிறார்கள், வேதனை, நோயுடைய வேதனை. என் அருமை சகோதரர்களே, மயக்கம் தெளிந்து எழுந்தவுடன் கேட்கிறார்கள், அஸல்லன் நாஸ், மக்கள் தொழுது விட்டார்களா? திரும்ப கேட்கிறான். என் அருமையான சகோதரர்களே, மூன்றாவது முறையும் உதவு செய்தார்கள். சில ரிவாயத்துகளை நீங்க பார்க்கலாம், இரண்டு நபித்துவர்களுடைய உதவியோடு தன்னுடைய பாதங்கள், கால்கள் தரையில இழுபட மஸ்ஜித் நபவிக்கு அழைத்து வரப்படுகிறார்கள். இன்னும் சில ரிவாயத்துகள்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜமாத்துக்காக நியமிக்கப்படுகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த ஹதீஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு செயல் வடிவம் கொடுத்தவர்களாக சொன்னார்கள். கடைசி இந்த உம்மத்துக்கு அவர்கள் செய்த வசியத், இந்த உம்மத்துக்கு அவர்கள் இறுதியாக செய்த வசியத், அஸ்ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த உம்மத்துக்காக வாழ்ந்து மரணித்த ஒரு தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமையில் கூட இந்த உம்மத்துக்காக பரிந்துரை செய்யக்கூடியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எனவே அவங்களுடைய அந்த இறுதி வசியத்தை நாங்கள் எப்படி பால்படுத்தலாம், அலட்சியப்படுத்தலாம்? நறுமையான சகோதரர்களை, உமர் ரலியல்லாஹு எடுத்து பாருங்க, சுபஹானல்லாஹ், அவர்கள் குத்தப்பட்டிருக்கிறார்கள், ஃபஜ்ருடைய தொழுகையில தான் குத்தப்படுறாங்க, அந்த இரத்தம் பீரிட்டு ஓடுகிறது, அப்படியே என்ன செய்யறாங்க, மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகையை நிறைவு செய்கிறார்கள், அப்புறம் வீட்டுக்கு தூக்கி கொண்டு போகப்படுகிறார்கள். அந்த மயக்கத்தில் தெளிந்தவுடன் என்ன செய்யறாங்க, தொழுகதான் அவர்களுக்கு நினைவூட்டப்படுது. உடனே தொழுகின்றார்கள். அந்த நேரத்தில் அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா ஹவ்வ ஃபில் இஸ்லாமி லிமன் லா ஸலாத்த லஹு. அந்த வேதனையில் சொல்கிறார்கள், எவன் தொழுகையை பால்படுத்துகிறான் அவனுக்கு இஸ்லாத்தில் எந்த உரிமையும் கிடையாது. அந்த வேதனையில் சொன்னார்கள், எந்த பங்கும் கிடையாது என்று சொன்னார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, மேராஜுடைய பயணம், அல்லாஹு தஆலா மேராஜிலே கடமையாக்கி இந்த வணக்கம், அதாவது தனது தூதரோடு அல்லாஹு தஆலா எந்த ஒரு மனிதரும் இல்லாமல் நேரடியாக தனது தூதரோடு அல்லாஹ் உரையாடுகிறானா இல்லையா? மிக நெருக்கமான ஒரு இடம் அது இல்லையா? அந்த இடத்துக்கு அல்லாஹ் தனது அடியார்கள் எடுத்துக்கொண்ட மிகச் சிறந்த மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அப்படியான அந்த உரையாடல், அந்த பாக்கியம் இந்த உம்மத்துக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் சொல்கிறார்கள், தொழுகை என்பது நீங்கள் ரப்போடு உரையாடுகின்ற இடம் என்று சொன்னார்கள். எப்படி ரசூலுல்லாஹி மியராஜில் ரப்போடு உரையாடினார்களோ அந்த பாக்கியத்தை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுக்கிறான். எப்படி? தொழுகை நீங்கள் ரப்போடு உரையாடுகின்ற இடம். நபி அவர்கள் எப்படி அந்த மியராஜில் ரப்புக்கு நெருக்கமாக இருந்தாங்களோ அதுபோன்று தொழுகையில சுஜூத் என்பது நீங்கள் ரப்புக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம். இவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த இபாதத்தின் மூலம் அல்லாஹ் வழங்குகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படிப்பட்ட இந்த உன்னதமான இபாதத்தை உரிய முறையிலே பேணி நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. இதில் ஒரே ஒரு துவாவை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். அல்லாஹு தஆலா நமக்கு குர்ஆனிலே முன்னோடியாக சொல்கின்ற நபிமார்களில் ஒருவர்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அவருடைய ஒரு துவாவை குர்ஆனிலே சொல்கிறான். இந்த துவா அற்புதமான ஒரு துவா, ஒவ்வொருவரும் ஓதி வர வேண்டிய ஒரு துவா. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா வமின் துர்ரியத்தி ரப்பனா வதகப்பல் துஆ. என்ன துவா? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா, யா அல்லாஹ் என்னை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக ஆக்குவாயாக. நர்மையான சகோதரர்களை, முகீமஸ் ஸலாண்டா அதாவது எப்போ ஆடை கொடுக்க கோடை கொடுக்க தொழுறது அல்ல, முகீமஸ் ஸலா தொழுகையை நிலைநாட்டுவனாக என்னை ஆக்குவாயாக. என்னை மாத்திரமல்ல, வமின் துர்ரியத்தி எனது சந்ததிகளையும், எனது பிள்ளைகள் எனது சந்ததிகள் அனைவரையும் தொழுகை நிலைநாட்டுவர்களாக ஆக்குவாயாக. ரப்பே எம்மிடமிருந்து துஆவை பிரார்த்தனையை அங்கீகரித்துக் கொள்வாயாக என்ற இந்த துஆவை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்றால் இது நமக்கு முன்மாதிரி, நமக்கு இதில் படிப்பினை இருக்குது. நாம் இந்த துஆவை அதிகம் அதிகம் கேட்க வேண்டும், அதிகம் அதிகம் பிரார்த்திக்க வேண்டும். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா வமின் துர்ரியத்தி ரப்பனா வதகப்பல் துஆ என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.